الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جلود الأنعام بيوتا تستخفونها يوم ظعنكم ويوم إقامتكم ومن أصوافها وأوبارها وأشعارها أثاثا ومتاعا إلى حين صدق الله العظيم புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியாக எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அத்தகைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமான முறையில் வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம். எவைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை எச்சரித்துள்ளானோ தடுத்துள்ளானோ அத்தகைய விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். புனித ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலே எம்மை படைத்து எமக்கென்றே பலவிதமான நியமத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருளியிருக்கின்றான். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளை எந்த மனிதனாலும் மட்டிட முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகள் விசாலமானதாக இருக்கின்றன. குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது கணக்கிட்டு பார்த்தாலும் அதனை நீங்கள் ஒரு நாளும் மட்டிட முடியாது என்ற வார்த்தைகளை அல்லாஹ் பாவித்திருக்கின்றான். சகோதரர்களே, ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நியமத்துகளை பார்க்கும் பொழுது அவைகள் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட தனி பெருமதியான பிரயோசனம் உள்ள அந்த நியமத்துகளாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு நியமத்துகளுடைய பெருமதியும் அது மிகப்பெரியதாக இருக்கிறது. அதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவைகளை கொண்டு நாங்கள் பயன் பெறக்கூடிய விடயம் அது அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத்தை பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நீங்கி விடுமோ அப்பொழுதுதான் மனிதனுக்கு அந்த நியமத்தினுடைய பெருமதியை அவன் உணர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்பொழுதுமே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை எங்களுக்கு அதிகமாக தர வேண்டும் என்ற, அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளை அதிகமாகவே எங்களுக்கு அருள வேண்டும் என்ற அந்த துஆவுடன் வாழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நாங்கள் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக அதனுடைய நன்றி கடன்களை நாங்கள் பரிபூர்ணப்படுத்த முடியும். அத்தகைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் என்ற துஆவுடன் வாழ வேண்டும். சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அல்லாஹ்வுடைய நியமத்துகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒரு நியமத்து தான் எங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஸ்லிமான ஒரு வீட்டிலே பிறக்க செய்து முஸ்லிமான அந்த வீட்டிலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தருகின்றானே, இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு அருள் நியமத்தாக இருக்கிறது. இன்று உலகத்திலே எத்தனையோ பேர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகளும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கவலையாகவும் மனவேதனையாகவும் மிகவும் ஒரு பார்ப்பதற்கு கேவலமான அமைப்பிலும் சிலர்களுடைய வாழ்க்கை முறைகள் அமைந்து விடுகின்றன. சகோதரர்களை, சிலர்களுடைய வீடுகளை பார்க்கின்ற பொழுது அங்கே குஃபரும் அங்கே ஷிர்க்கும் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியங்களும் அந்த வீடுகளிலே உருவாக்கப்படக்கூடிய நிலைமைகள் உள்ள அந்த வீடுகளாக சில சமூகத்தினர்களுடைய வீடுகள் அங்கே மாறி இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு முஸ்லிமான வீட்டிலே பிறக்க செய்து அதிலேயே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தருகின்றான் என்றால் இது அவனுடைய ஆகப்பெரிய ஒரு அருளாகவும் இருக்கிறது. சகோதரர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் எங்களுடைய வீடுகளை பொறுத்தவரையிலே நாங்கள் முஸ்லீம்களாக இஸ்லாமிய வீடுகளாகத்தான் எங்களுடைய வீடுகளை வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய வீடு என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? இந்த முஸ்லிமுடைய வீட்டுக்கும் அந்நிய மனிதனுடைய வீட்டுக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசங்கள் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எப்பொழுதுமே ஒரு முஸ்லிமான மனிதன் வாழுகின்ற வீட்டிலே, இஸ்லாமிய சூழல் உள்ள வீட்டிலே அல்லாஹ் எப்பொழுதும் நிம்மதியை அமைதியை அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் உங்களுக்கு வாழ்விடமாக, அதை நிம்மதி பெறக்கூடிய இடமாக, சந்தோஷத்துக்குரிய இடமாக அந்த வீடுகளை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய வீடுகளை அல்லாஹ் இங்கே கூறுகின்ற பொழுது உங்கள் என்ற வார்த்தை, உங்களுக்கு தந்திருக்கக்கூடியது என்ற வார்த்தை அது இஸ்லாமியர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய சூழல் நிறைந்த வீட்டிலே நிம்மதியை அமைதியை பாதுகாப்பை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வைத்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் இதற்கு மாற்றமாக இஸ்லாமிய அந்த வீடுகளிலே வாழுகின்ற இஸ்லாமியர்கள் என்ன சொல்கின்றார்கள்? எங்களுடைய வீடுகளிலே நிம்மதி கிடையாது, எங்களுடைய வீடுகளிலே சந்தோஷம் கிடையாது, எங்களுடைய வீடுகளிலே பிரச்சனை அதிகம், எங்களுடைய வீடுகளிலே பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான மோசமான அமைப்புகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது என்று எங்களுடைய சகோதரர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அதற்கான காரணங்கள் என்ன? சகோதரர்களே, அந்த வீடை அல்லாஹ் முஸ்லிமுடைய வீடாக அமைத்தும் அந்த வீட்டுக்குள்ளே வரவேண்டிய நிம்மதி இல்லாமல் அவனுக்கு அங்கே சந்தோஷமற்ற நிம்மதியற்ற வாழ்க்கை உருவாகின்றது என்றால் அதற்கான காரணம் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான அமைப்பிலே அங்கே கூறுகின்றார்கள். ஒரு ஆதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது மஸலுல் பைத் அல்லதி யுஸ்கரு ஃபீஹி ஸ்முல்லாஹ், இந்த வீட்டிலே அல்லாஹுடைய நாமம், அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய பெயர்கள், அவனுடைய கலாம், அவனுடைய குர்ஆன், அவனுடைய தீன் எந்த வீட்டிலே உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, எந்த வீட்டிலே அல்லாஹுடைய நாமம் பேசப்படுகிறதோ, அல்லாஹுடைய விடயங்கள் பேசப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிருள்ள வீடாக இருக்கிறது. எந்த வீட்டிலே அல்லாஹுடைய நாமங்களும் அல்லாஹுடைய திக்ர்களும் குர்ஆன் திலாவத்துகளும் தீனுடைய அம்சங்களும் எந்த வீடுகளிலே உருவாக்கப்படவில்லையோ செய்யப்படவில்லையோ அந்த வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய உதாரணம் அது செத்த வீடாக இருக்கிறது, செத்த வீடாக இருக்கிறது. சகோதரர்களே, உயிருள்ள வீடு அங்கே செத்த வீடு. உயிருள்ள வீட்டிலே சந்தோஷமாக அங்கே நபி அவர்கள் சொன்னதற்கு பலவிதமான அர்த்தங்கள் அங்கே வருகிறது. ஒரு திருமண வீடு எவ்வாறு இருக்கும்? சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்கும். ஏதாவது வீட்டிலே ஒரு நிகழ்வு, ஏதாவது வீட்டிலே ஒரு வைபவம் ஏற்படுகின்றது என்றால் அந்த வீட்டிலே உள்ளவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே போன்றுதான் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வீடாக எப்பொழுது அந்த வீட்டிலே தீனுடைய குர்ஆனுடைய நபியுடைய வாழ்க்கை விஷயங்கள் உருவாக்கப்படுமோ அந்த வீடு உயிருள்ள சந்தோஷமுள்ள வீடாக இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். எந்த வீட்டிலே ஒரு மையத்து விழுகின்றதோ, அல்லது எந்த வீட்டிலே துக்கமாக இருக்கிறதோ, அல்லது எந்த வீட்டிலே கவலைகள் நிறைந்த பிரச்சனை உள்ள வீடாக இருக்கிறதோ அந்த வீட்டிலே உள்ளவர்களும் கவலை உள்ளவர்களாக துக்கம் கொண்டாடக்கூடியவர்களாக அங்கே பல விதத்திலும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு மனசிலே சந்தோஷம் இல்லாத நிலைமையிலே இருப்பார்கள். இதே போட்டுத்தான் அந்த வீடு சந்தோஷமற்ற வீடாக அமைகிறது. தீனுடைய காரியங்கள் குர்ஆனுடைய தாவத்துகள் திக்ர்கள் அங்கே எந்த வீட்டை உருவாக்கப்படவில்லையோ அது அந்த செத்த வீட்டுக்கு சமன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறுகின்றார்கள். சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இஸ்லாமிய வீடு என்பது அல்லாஹ்வுடைய திக்ர்களை கொண்டு அலங்கரிக்கப்படக்கூடிய வீடாக மாற வேண்டும். அல்லாஹுவை இபாதத் செய்யக்கூடிய வீடாக அங்கே மாற வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்பொழுதுமே அது வணக்கத்துக்குரிய வீடு, அது இபாதத் செய்யப்படக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். பள்ளி வாயிலே ஆண்கள் வந்து நாங்கள் தொழுவதை போல பள்ளி வாயில் எவ்வாறு ஆண்களுக்கான குறிப்பான ஒரு இடமாக மஸ்ஜிதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் எங்களுடைய வீடுகள் பெண்களுக்கான மஸ்ஜிதாக அமைய வேண்டும். எங்களுடைய வீடுகள் பெண்களுக்கான மஸ்ஜிதாக அமைய வேண்டும். மஸ்ஜிதில் எத்தனை இபாதத்துகள் நடக்கின்றன, எவ்வளவு விதமான இபாதத்துகள் அங்கே இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வீடு இபாதத் செய்யப்படக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அது அந்த பெண்களால் அந்த வீடுகள் பள்ளி வாயில்களாக வீட்டிலே அமல் செய்யப்படக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபருஸ்தானுகளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். கபருஸ்தானிலே சென்று வணக்கங்கள் செய்ய முடியாது, அங்கே தொழ முடியாது, அங்கே வணக்கங்கள் செய்யப்படுவது அது தடுக்கப்பட்ட விடயம். சகோதரர்களே, அதே போன்று உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபருஸ்தானாக அமைத்துக் கொள்ள வேண்டாம். வீடுகளிலே இபாதத் செய்யப்படுவது தடுக்கப்படக்கூடிய இடமாக அமைத்துக் கொள்ள வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதற்காக செய்ய வேண்டிய என்ன முறை, ஆண்களாகிய நீங்கள் ஃபர்த் தொழுகைகளை ஃபர்துடைய அந்த அமல்களை பள்ளி வாயிலே நிறைவேற்றுங்கள், ஜமாஅத்தாக வீடுகளிலே உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். வீடுகளிலே சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். வீட்டிலே தஹஜ்ஜுத் போன்ற துஹா போன்ற ஏனைய முன்பின் சுன்னத்துகளை கூட வீடுகளிலே தொழுவது ஆண்களுக்கு அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் இணைந்து ஜமாஅத்தை நடத்திவிட்டு நபி அவர்களுடைய அறைக்குள் சென்று அங்கே சுன்னத்தான தொழுகைகளை தொழுவார்கள். சகோதரர்களே, ஆண்கள் சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளிலே போய் தொழுங்கள் என்பதை சொல்லப்பட்ட காரணம், வீடுகள் அவர்களை போன்று இபாதத் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய வீடாக அமையக்கூடாது என்பதற்காக. பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுடைய மஸ்ஜித் அவளுடைய வீட்டிலேதான், வீட்டிலே ஒரு இடத்தை ஒதுக்கப்பட வேண்டும் தொழுவதற்காக. சகோதரர்களே, இது இன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே மிக பல தரப்பட்டவர்கள் பலகீனமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அதனால் ஆண்களும் தான் பெண்களும் தான் வீடுகளிலே அமல் செய்யக்கூடிய பழக்கங்கள் உருவாக வேண்டும். வீட்டிலே அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் திலாவத்துகள் ஓதப்படக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும். அந்த வீடுகள் குர்ஆனுடைய திலாவத்துகள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த வீட்டிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து அது பாதுகாப்பு பெறுகிறது. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் அவருடைய தீங்குகளை விட்டும் அந்த வீடுகள் பாதுகாக்கப்படுகிறது. இன்று பலரும் பேசுகின்றோம், நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே புதிதாக என்னுடைய வீட்டை வாங்கினேன், அல்லது புதிதாக இந்த வீட்டுக்குள்ளே நான் கூலிக்கு சென்றேன், அல்லது இந்த இடத்துக்கே நான் சென்றேன், என்னுடைய வீட்டிலே சென்ற நாள் முதல் இன்று வரைக்கும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது, எப்பொழுதுமே பிரச்சனையாக இருக்கிறது, பஞ்சமாக இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே ஷைத்தானியத் அதிகமாக இருக்கிறது, ஷைத்தானுடைய பிரச்சனைகள் அதிகம் என்று சொல்கின்றோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீடு ஷைத்தானுடைய ஜின்களுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாக்கப்படும். ஷைத்தானுடைய ஜின்களுடைய தீங்குகளை விட்டும் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடு பாதுகாப்பு பெறுகிறது. ஆனால் இன்று சூரத்துல் பக்ராவை ஒரு புறம் இருக்க நாங்கள் வளமையாக ஓதுகின்ற ஏனைய சாதாரண சிறிய சூறாக்களையாவது எங்களுடைய வீட்டுகளிலே ஓதுகின்றோமா? அது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. சகோதரர்களே, அதனால் எப்பயாவது நாங்கள் எங்களுடைய பழக்கம் என்ன, வீட்டுக்கு குடி செல்லுகின்ற பொழுது, வீட்டுக்கு புதிய வீடு போகின்ற பொழுது மாத்திரம் அதுவும் யாரையாவது வைத்து நாங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதிவிடுகிறோம். சகோதரர்களே, தினமும் எங்களுடைய வீடுகளிலே சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டு வந்துவிட்டால் அந்த எங்களுடைய ஷைத்தானுடைய பிரச்சனைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவோம். பாயத்துல் குர்சி ஓதப்படக்கூடிய வீடுகள் அங்கே ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் எங்களுடைய வீடுகளிலே களவாண்டப்படுவதை விட்டும் எங்களுடைய வீடு நிச்சயமாக பாதுகாப்பு பெறுகிறது. இது வீடுகளிலே செய்யப்படக்கூடிய அமல்கள். வீடுகளிலே பெண்கள் குறிப்பாக, எல்லோரும் ஆண்களும் பெண்களும் ஓத வேண்டும், பெண்கள் குறிப்பாக வீடுகளிலே தினமும் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இரவு நேரங்களிலே சூரத்துல் வாக்கியா ஓதுவது அவசியமாக இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கஷ்டமான நிலைமையிலே, வருத்தமான நிலைமையிலே நோயாளியாக இருக்கின்றார்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களிடத்திலே சஹாபாக்கள் நோய் விசாரிக்க வருகின்றார்கள், கேட்கின்றார்கள், நீங்கள் பல நாளாக நோயாளியாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய நோய்க்கு ஏதாவது நிவாரணம், யாரையாவது ஒரு டாக்டர், யாரையாவது ஒரு வைத்தியரிடத்திலே சென்று அதற்கான சிகிச்சையை செய்து கொள்ளலாமே என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலே இருந்த நம்பிக்கை, அவர்களிடத்திலே இருந்த தக்வா, அவர்களிடத்திலே இருந்த தவக்குலை வைத்து அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு அப்படியான தேவை ஒன்று கிடையாது, அந்த வைத்தியர்களிடம் நான் இப்பொழுது போக வேண்டிய தேவை கிடையாது, அவர்கள் தான் எனக்கு நோயை தந்து விட்டார்கள் என்ற வார்த்தையும் பாவிக்கின்றார்கள். உண்மையிலே சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் டாக்டரிடத்திலே சென்று மருந்தை எடுப்பது அது ஒரு சபபாக சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் அதை கைவிடப் போவது அல்ல, அதை செய்து கொள்வது அனுமதி. இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் போதுமானவன். அதற்கு பின்னால் சகாபாக்கள் கேட்கின்றார்கள், உங்களிடத்திலே இருப்பதெல்லாம் பெண் குழந்தைகள், கஷ்டமான நிலைமையாக இருக்குமே, தொழிலுக்கு செல்ல முடியாமல் பல நாளாக நீங்கள் வீட்டிலே நோயாளியாக இருக்கின்றீர்கள். ஒரு மனிதர் நோயாளியாக ஆகிவிட்டால் அவரை காண முடியவில்லை என்றால் அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், நோய் விசாரிக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் ஈடுபட்டு நாங்களும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இது ஒரு முஸ்லீமுடைய பண்பு. அந்த வகையிலே சஹாபாக்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே போய் கேட்கின்ற பொழுது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கேட்டேன், எந்த வீட்டிலே அதாவது சூரத்துல் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீடுகள் ஏழ்மையை விட்டும் பஞ்சத்தை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் அங்கே பாதுகாப்பு பெறும். அதனால் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லித் தந்திருக்கிறார்கள், என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு அவைகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பெண் குழந்தைகள் அதனை என்னுடைய வீட்டிலே தினமும் ஓதி வருகின்றார்கள், எங்களுடைய வீட்டிலே பஞ்சத்தை நான் காணவில்லை, என்னுடைய வீட்டிலே கஷ்டத்தை நான் காணவில்லை, என்னுடைய வீட்டிலே பிரச்சனையை நான் காணவில்லை, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று உதவி செய்ய வந்த சஹாபாக்களை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள். சகோதரர்களே, அப்படியாயின் எங்களுடைய வீடுகளிலும் அந்த சூராக்கள் ஓதப்பட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு வரக்கத்துகளை உண்டு பண்ணி தரும் சகோதரர்களே. அதே போலத்தான் எங்களுடைய வீடுகள் இபாதத்துக்குரிய வீடுகளாக இருப்பது போன்று, குர்ஆன் திலாவத்துடைய வீடுகளாக இருப்பது போன்று, இல்முடைய தீனுடைய காரியங்கள் பயணப்படக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வீடுகள் ஹிதாயத்துக்குரிய வீடுகளாகவும் அமைந்து விடுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த சரித்திரம் என்ன, எல்லோரும் படிக்கக்கூடிய சரித்திரம் தான் சகோதரர்களே. அவர்கள் நபியவர்களை நஊது பில்லாஹ் கொல்லுவதற்காக திட்டம் போட்டு வந்த நேரத்திலே அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டிலே அங்கே சென்ற பொழுது அங்கே இல்முடைய முதாக்கராக்கள் நடைபெறுகிறது, இல்முடைய முதாக்கராக்கள் நடைபெறுகிறது, குர்ஆனுடைய திலாவத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தீனுடைய அமல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனை பார்த்து அல்லாஹ் அந்த வீட்டிலே உருவாகிய அந்த அமல், உருவாகிய அந்த நிகழ்வு, உருவாகிய அந்த அமல்களை கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அங்கே நசீபாக்கி விடுகிறார். சகோதரர்களே, இவைகள் தான் எங்களுடைய வீடுகளிலும் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகளிலும் அந்த குர்ஆன் திலாவத், தீனுடைய அமல்கள் அங்கே நடைபெறுவது அவசியமாக இருக்கிறது சகோதரர்களே. அதே போல ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே பஞ்சமாக இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே பிரச்சனை பஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு திரையை போட்டுக் கொள்வாயாக, கேட்னொன்றை போட்டுக் கொள்வாயாக, திரை. அந்த வீடு தொழுகை இல்லாத மனிதருடைய பார்வை அந்த வீட்டுக்குள்ளே படுகிறது. சகோதரர்களே, தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வை அந்த வீட்டுக்குள்ளே படுவதன் மூலமாக அந்த வீட்டிலே பஞ்சம் ஏற்படுகின்றது என்றால், தொழுகை இல்லாத மனிதன் அந்த வீட்டிலே வாழுகின்ற பொழுது அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன, அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன? சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளிலும் தொழுகை உள்ளவர்கள், இபாதத் உள்ளவர்கள், ஈமானை பற்றி சிந்தனை உள்ளவர்கள், அந்த தீனுடைய அமல்களை செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய வீடுகளில் இல்லாத பொழுது அங்கே பிரச்சனை தான் உருவாகிக் கொண்டே இருக்கும். அதனால் சகோதரர்களே, எங்களுடைய வீடு ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருக்கின்றது என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அல் பைத்து மத்ரஸத்துல் ஊலா, வீடு என்பது அது ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருக்கிறது. எங்களுடைய வீடு சரியாக இருந்தால் வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைகள் சரியாக வளருவார்கள். வீட்டினுடைய சூழல்கள் மோசமாக இருந்தால் அந்த வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைகளும் மோசமானவர்களாகவே இருப்பார்கள். இன்று சமூகத்திலே இன்று இரண்டாவது மக்களை பிரிக்கின்றார்களா இல்லையா? இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் மோசமானவர்கள் என்றெல்லாம் பிரித்து சில பிள்ளைகளை பார்த்து எங்களுடைய சில பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம், ஏ மகனே அல்லது ஏ மகளே, இவர்களுடன் நீ பழக வேண்டாம், இவர்களுடன் நீ கூட்டாளி வைக்க வேண்டாம், இவர்களுடன் நீ சேர வேண்டாம் என்று நாங்கள் பிரித்து சொல்லுகின்ற காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் மோசமான பழக்கமுடையவர்கள், அந்த பிள்ளைகள் அவர்களிடத்திலே நல்ல குணம் கிடையாது, அவர்கள் இருக்கக்கூடிய சூழல் மோசமானது என்றெல்லாம் நாங்கள் சூழலை திருத்துவதற்காக எங்களுக்கு வீடுகளை நல்லதாக அமைத்துக் கொள்வதற்காக நாங்கள் தேடி செல்கின்றோமா இல்லையா? என்ன காரணம்? அந்த வீட்டிலே அமல்கள் கிடையாது, வீட்டில் உள்ளவர்களிடத்திலே அமல் கிடையாது, வீட்டிலே நல்ல காரியம் கிடையாது, அதனால் அந்த சமூகமே மோசமான ஒரு சமூகமாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பார்ப்போம். கவலையான விஷயம்தான் சகோதரர்களே. ஒரு மனிதன் வீட்டை அல்லாஹ் கொடுத்திருப்பது ஆரம்பத்திலே சொன்னது போன்ற நிம்மதிக்காக, ஆனால் அந்த வீட்டை விட்டு மக்கள் வெளியே பாதையிலும் அங்குமிங்கும் தங்களுடைய காலங்களை கழித்தால் அவர்கள் எங்கே நிம்மதியை பெறப்போகின்றார்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தபரு பயணம் செய்வதென்பது அது நரகத்தினுடைய ஒரு பகுதி துண்டு, அது நரகத்தினுடைய வேதனையில் இருந்தும் ஒரு பகுதி. ஏன்? பயணத்திலே பல கஷ்டங்கள், பயணத்திலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அசௌகரியங்கள் உண்டாகிவிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய பயணத்தை முடித்துக் கொண்டால், பயணத்தை நீங்கள் வெளியே செல்லக்கூடிய தேவையை அவசரமாக முடித்துவிட்டு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். காரணம், வெளியே சென்ற பொழுது அங்கே பிரச்சனையும் பலவிதமான சிக்கல்களும் பலவிதமான கஷ்டங்களும் உண்டாகி விடுகிறது. வீட்டுக்குள்ளே நுழைய சொன்னதற்கான காரணம், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே செல்லுங்கள், நிம்மதி அடைவீர்கள், நிம்மதியை பெறுவீர்கள் என்பதாக எல்லாம் வருகிறது சகோதரர்களே. அப்படியாயின் பாதைகளிலும் அங்கும் இங்கும் சகோதரர்களே நேர காலங்களை கழிக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? வீடுகளிலே சகோதரர்களே பகல் நேரத்தை நாங்கள் ஒரு பிறம் கைவிட்டு விடுவோம், ஒரு புறம் பகல் நேரத்தை கைவிட்டு விடுவோம். சிலர்கள் தொழிலுக்காக, சிலர்கள் வேறு தேவைகளுக்காக வெளியே தங்களுடைய நேர காலங்களை கழிப்பார்கள். ஆகமாக்கப்பட்ட விடயம் தொழிலுக்காக நேரத்தை வெளியே கழிப்பது. ஆனால் கவலையான விஷயம் என்ன சகோதரர்களே, தொழிலுக்கு சென்றால் மகளிருடன் உள்ளே வந்துவிட வேண்டும், அவர்கள் இரவு நேரத்திலே வீடுகளிலே இருக்க வேண்டும், ஒன்று பள்ளி வாயிலே தன்னுடைய நேர காலம் கழிய வேண்டும், அல்லது தீனுடைய காரியங்களில் கழிய வேண்டும், இன்முடைய முதாக்கராக்கள் இருக்க வேண்டும், அல்லது விருந்தாளிகள் வந்தால் அவர்களுடன் அந்த விருந்து ஒம்பல்களில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். வெளியே சுத்துவது, வெளியே தெரிவது, வெளியே நடமாடுவது என்பது அதை மிகவும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய சமூகத்துடைய நிலைமை என்ன சகோதரர்களே? இரவு நேரத்திலே காலை வரைக்கும் பாதையிலே ஓரங்களிலே உட்கார்ந்து கொண்டு, அங்குமிங்கும் உட்கார்ந்து கொண்டு, ஆட்டோவுக்குள்ளும் அங்குமிங்கும் உட்கார்ந்து கொண்டு இரவு நேரத்திலே அவர்கள் தீனாக கதையிலும் மிக மோசமான பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டுக் கொள்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் சகோதரர்களே, சனி ஞாயிற்றுக்கிழமை போன்ற இன்னும் உண்டான விடுமுறை காலங்கள் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு ஓய்ந்த இடத்தை எடுத்துக்கொண்டு மோசமான சூதாட்டங்களிலும் மோசமான பழக்கங்களிலும், இது முஸ்லிம்கள் வாழ்கின்ற பிரதேசமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ சகோதரர்கள் தங்களுடைய நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மிக மோசமான சூழலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்களுக்கு வாழ்வதற்கு வீடு கிடையாதா? சரி, நண்பர்கள் பேசுவதற்காக வேண்டிய ஒரு நேரத்தை நாங்கள் பாதையிலே கழித்திருந்தாலும் உடனடியாக வீட்டுக்குள்ளே செல்ல வேண்டும். சஹாபாக்களுக்கு ரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னது, நீங்கள் பாதையினுடைய ஒழுக்கங்களை பேணி பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவ்வாறு என்றால் அதனுடைய உரிமைகள் என்ன? பாதையிலே மக்கள் நடமாடுகின்ற பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற பொருட்களை அகற்ற வேண்டும், யாருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது. சொன்னார்கள் சஹாபாக்கள், யார் சொல்லலாம், எங்களுக்கு வீடுகளிலே அமர்ந்து எங்களுடைய விஷயங்களை பேசுவதற்கான அமைப்பு எங்களுடைய வீடுகளை இடம் கொடுக்கின்றதில்லை. வீடுகள் சிறியதாக இருக்கிறது. யார் சொல்லலாம் சொன்னார்கள், அவ்வாறுதான் நீங்கள் பாதையில் இருந்து கலைக்க வேண்டுமா? அந்த பாதையினுடைய ஒழுக்கங்களை பேணிக்கொள்ளுங்கள் என்றாக சொன்னார்கள். சகோதரர்களே, இன்று பாதை ஓரங்களில் இருந்து கொண்டு எத்தனை பேர்களை நாங்கள் நக்கல் போட்டு பண்ணிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர்களை பற்றி நாங்கள் மோசமாக கலைத்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை எத்தனை விஷயங்களுக்கு திட்டமிடுகின்றோம். சரி சகோதரர்களே, சிலர்களை ஒரு பக்கம் வைத்தாலும் சிறிய வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளை பார்த்தாலும் சகோதரர்களே, ஏதோ பெற்றோர் இல்லாத கைவிடப்பட்ட பிள்ளைகளைப் போல தங்களுடைய பிள்ளைகள் பாதையிலும் அங்கும் இங்கும் சிதறி போய் தன்னுடைய சூழல்களை மோசமான பழக்கங்களிலும் சிறிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். மிக மோசமான பழக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஏதோ அவர்களை பார்த்தால் அனாதை பிள்ளைகள் போன்று, கைவிடப்பட்ட பிள்ளைகள் போன்று, மடத்திலிருந்து வெளியே போடப்பட்ட பிள்ளைகளை போன்று சகோதரர்களே அப்பாவியாக பரிதாபமாக இருக்கிறது. இதனை கவனிப்பதற்கு பெற்றோர்கள் கிடையாதயா சகோதரர்களே, நண்பர்களே? அதனால் கவலையுடன் தான் சொல்கின்றோம், ஏன் எங்களுடைய சமூகத்துக்கு இப்படி அந்த நிலைமை உண்டாகி விடுகிறது? அவர்கள் படிக்க வேண்டிய வீடுகளிலே படிக்க வேண்டிய நேரத்திலே பாதையிலும் அங்கு மிங்கும் மோசமான பழக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள், மோசமான பழக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள். ஆரம்ப காலங்கள் இருந்தது இரவு நேரங்களிலே வீடுகளிலே குரான் ஓதப்படக்கூடிய பழக்கம், இரவு நேரங்களிலே படிக்கக்கூடிய பழக்கம். இன்று படிப்பறிவுடைய விஷயத்திலே பார்த்தால் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய பின்னடைவதற்கான காரணம் என்ன? சரியான கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் பாடசாலைகளிலே அதனை பராமரித்து அதனை சரியாக உபயோகிப்பதற்காக தங்களுடைய வீடுகள் அதற்கான இடம் கொடுக்கின்றதில்லை. வீடுகளிலே குரான் ஓதுவதற்கு அவர்கள் முன் வந்துவிட்டால், படிப்பதற்கு முன் வந்துவிட்டால், வீட்டிலே டிவியும் படமுமாக அறையும் நாடகமாக நாடகமாக அந்த வீடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அதனால் இந்த நிலைமைகள் எங்களுடைய சமூகத்திலே தொடர்ந்து வருமாக இருந்தால் எங்களுடைய சமூகத்துக்கு நிச்சயமாக ஒரு சோதனை ஏற்பட்டுவிடும். அந்த சோதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நல்லவர்களையும் அது பாதிக்கும் சகோதரர்களே. அதனால் எங்களுடைய சமூகம் இன்று போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. சென்ற காலங்களை விட இன்னும் புதிய புதிய அமைப்புகளிலே, புதிய புதிய அமைப்புகளிலே புதிய பேர்களை வைத்து அதுதான் நாகரிகம் என்று பாவத்து கடுமையாகி இன்று பிள்ளைகள் பாதை ஓரங்களிலும் அங்குமிங்கும் கரையிலும் மோசமான பழக்கங்களிலும் ஈடுபடுகின்றார்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பாவித்தனமாக இருக்கிறார்கள். காலையிலே பார்க்கின்ற பொழுது காலை வரைக்கும் சிலர்கள் இரவு நேரத்தை கழித்துவிட்டு பாதையிலே மக்கள் தொழுகைக்கு வருகின்றார்கள், சுபகத்து வருகிறார்கள், அப்பொழுதும் கலைக்கின்றார்கள். பாதையிலே இருந்தவர்கள் வீடுகளில் இடமில்லாததற்காக பாதையிலே இருந்தால் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டுமே தொழுகைக்கென்றால், பள்ளி வாயிலுக்கு அவர்கள் விவாதத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே அதுவும் கிடையாது. கவலையான விஷயம் சகோதரர்களே, கவலையான விஷயம். வீடுகளிலே படிப்பதற்கான ஓதுவதற்கான இடம் கொடுக்கப்பட வேண்டும். இன்று எங்களுடைய வீடுகளில் தேவையான பொருட்கள் வைப்பதற்கெல்லாம் இடம் இருக்கிறது, தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கின்றோம். ஆனா பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவையான, கல்விக்கு தேவையான விஷயம் இருக்கின்றதா என்று பார்த்தால் படிப்பதற்கான ஒரு டெஸ்ட் அங்கே இல்லை, படிப்பதற்காக அவர்களுக்கு ஒரு இடம் கிடையாது. காரணம் சொல்லுவார்கள் தான், எங்களுடைய வீடு சிறியதாக இருக்கிறது. வீடு சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம் சகோதரர்களே, அந்த வீட்டிலே படிக்கக்கூடிய நேரம் அங்கே இருக்கிறதா, இவ்வாறு செய்வதற்கு நல்லதாக இருக்கிறதா, அதைத்தான் பார்க்க வேண்டும். அது இருந்தால் அல்ஹம்துலில்லா, அது சிறிய வீட்டிலும் அந்த நிம்மதி அல்லாஹ் உண்டு பண்ணுகின்றான். அதனால் எங்களுடைய வீடுகள் நல்ல சூழலை பெற வேண்டுமாயின் இந்த அமல்களைத்தான் உருவாக்க வேண்டும். மோசமான பழக்கங்களை, மோசமான குடங்களை விட்டும் எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வீடுகளை அழகான வீடுகளாக, நல்ல சந்தோஷமுள்ள வீடுகளாக, நிம்மதியுள்ள வீடுகளாக அல்லாஹ் மாற்றி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் கஷ்டமான அமைப்பிலே வீடுகள் அமைந்திருக்கிறதோ, அவர்களுடைய தேவைக்கு போதாத வீடுகளாக இருக்கிறதோ, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நிரப்பத்தை நீ உண்டு பண்ணி கொடுப்பாயாக. பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், கல்விக்கும் இல்முக்கும் தீனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய வீடுகளாக, இபாதத்துகளுக்குரிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை அமைத்து தருவாயாக. ஷைத்தானியத்துள்ள மிக மோசமான பித்னாவுடைய யகூதிகள் நசாராக்களுடைய திட்டங்கள் போடப்படுகின்ற வீடுகளை விட்டும் எங்களுடைய வீடுகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சிறிய சமூகத்தை பாதுகாத்து, பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லோரையுமாக யா அல்லாஹ் பாதை ஓரங்களிலும் அங்கு மிங்கும் கலைத்து மோசமான பழக்கங்களிலும் ஈடுபடுவதை விட்டும் உன்னுடைய தீனுடைய காரியங்களை செய்து பள்ளி வாயிலும் வீடுகளிலுமே அமரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.